நமஸ்காரம். ஆன்மீகத்தில் பிரம்மத்தை நாம் அனுபவிக்கும் போது இரண்டு வகையாக பிரிக்கின்றனர். அப்படின்னா நாம எல்லாருமே ஒரு ரெண்டு வகைக்குள்ளே, ரெண்டு கோஷ்டிக்குள் அடக்கப்பட்டு விடலாம். கைங்கரிய நிஷ்டர்னு ஒரு கோஷ்டி, குணநிஷ்டர் என்று ஒரு கோஷ்டி. அப்படின்னா பகவானுடைய குணங்களையே யோசித்து, அதை பற்றியே சிந்தித்து, அதை நினச்சி நினச்சி அனுபவப்பட்டு ஆனந்தப்படுதல். எவ்வளவு அழகாக இருக்கார், எவ்வளவு நன்னா உற்சவங்கள் நடக்கிறது, எத்தனை கருணை கொண்டவராக இருக்கார் அப்படின்னு அவருடைய குணத்தை நன்கு அனுபவித்தல், அதில் ஈடுபடுதல், உள்ளம் கசிந்து உருகி ஆனந்தப்படுதல், இதெல்லாம் குணநிஷ்டர்கள். ஆனால் கைங்கரிய நிஷ்டர்கள்னால் அவர்களுக்கு இதை பற்றி யோசித்து அழுதுன்னு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அடுத்து பெருமாள் புறப்பாடு நடக்கணும்னா மாலை வந்துடுத்தா, வாத்தியக்காரர் தயாரா, பல்லக்கை தயார்படுத்தி மேலே கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி வச்சாச்சா, வாரையில் கயத்தை போட்டு கட்டியாச்சா, மேலே புறப்பாடு பண்ணுறதுக்கு வாரையை தூக்கிற ஸ்ரீபாதம் தாங்கிகள் 16 பேர் தயாராக இருக்காளா, வட்டில் கிண்ணி அர்ச்சகர் எல்லாம் தயாரா, இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறது தான் தொண்டு புரிவதில் விருப்பம். அவர்களை கைங்கரிய நிஷ்டர்கள்னு சொல்கிறோம். அவ பெருமாள் தங்க தோளில் எழுந்துருள பன்னிண்டு போயிட்டே இருக்கிறச்சே கூட அங்கே இருக்கிற அழகு, அவருக்கு சாத்தின் இருக்கிற ஆபரணம், இதெல்லாத்தையும் முக்கியமாக பார்க்கவே மாட்டான். ஆனால் போகிற வழி ஒத்துரும் அம்பு தும்பு இல்லையா, வேகமாக போகிறோமா, மழை வந்துடலையா, இதிலெல்லாம் நோக்கத்தோடு இருப்பா. இப்போ நான் சொல்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். குணத்தை அனுபவித்து உருகின்றிருக்கிறது ஒரு வகை வேலை, வேலை மேலே மேலே கைங்கரிய மரணம் பெருமாளுக்கு. அதே போல தான் ஊர்லேயும் சரி, நாம் எப்பவும் கோவில்லாம் உட்கார முடியாது சுவாமி, தொண்டில் ஈடுபட்டாகணும், இதெல்லாம் கைங்கரிய நிஷ்டர்களுடைய கோஷ்டி. நீங்கள் நினைக்கலாம் கடைசியில் பக்தர்களுக்குள்ளேயும் ரெண்டு பிரிவா, நாங்கள் எங்கெங்கேயோ ரெண்டு பிரிவு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்கே வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள், இந்த ரெண்டு பிரிவுங்கிறது ஓரணா ரெண்டு இடமே இல்லை. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டா கூட ரெண்டு, இஸ்லாம் எடுத்துட்டாலும் ரெண்டு, ஸ்மார்த்தர்களை எடுத்துட்டாலும் ரெண்டு, வைணவர்களை எடுத்துட்டாலும் ரெண்டு, எங்கே போனாலும் ரெண்டு பிரிவு. அது எதுனாலே எப்போ ஏற்பட்டதுங்கிறது அப்புறம், ஆனால் எப்படியோ ரெண்டு இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் விட்டுடுங்க, இதெல்லாம் சின்ன சமாச்சாரம். இதுக்கு மேலே இருக்கிற லெவலை இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன், அங்கேயும் ரெண்டு. எங்கேனால் பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு பரமபதம் முக்தியை அடைஞ்சுட்டோம்னாலும் அங்கே முக்தி மண்டலத்தில் கூட இதை போல ரெண்டு பேர் இருக்காளாம். இதை பற்றி நம்மாழ்வார் பாடும்போது வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனருங்கிறார். வைகுந்தத்தில் அமரர்கள் உள்ளனர், முனிவர்கள் உள்ளனருங்கிறார். யார் அமரர்கள், ஆறு முனிவர்கள்னால் உடனே அங்கே உரையாசிரியர் எழுதுகிறார், குணநிஷ்டர்கள், கைங்கரிய நிஷ்டர்கள். அப்படின்னா பரவாசுதேவன் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமானை கூட அவன் குணங்களை அப்படியே அனுபவித்து உருகியே நின்றுட்டு இருக்கிறவா வைகுந்தத்திலையும் இருக்கலாம். அங்கேயும் கூட கொடை பிடிக்கிறது, சாமரம் போடுறது, வட்டில் எடுத்து வைக்கிறது, பல்லக்கு பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு கோட்டி இருக்குமா. இவா இதை பண்ணிட்டு இருப்பா, அவ அதை பண்ணிட்டு இருப்பா. இதில் ஆச்சரியம் என்னன்னால் இந்த லோகத்தில் இருக்கும்போது இதை போல நமக்கு வந்து ஒரு சுவை மாறுபடுறது. சிலருக்கு குணத்தில் விருப்பம், சிலருக்கு தொண்டில் விருப்பம்னால் சரி, கர்மத்தினால நம்ம பிறக்கிறோம், நம்ம கர்மாதீனமாக ஒருவேளை இப்படி இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் போல் இருக்கு, இல்லை வேற கர்மாதீனமாக அப்படி இருக்க பிறந்திருக்கோம் போல் இருக்குன்னு நினைக்கலாம். கர்மங்களையே தொலைத்த பிற்பாடு தான் வைகுந்தத்துக்கே போகிறோம். ஆனால் அந்த பூமியில் கூட முனிவர்கள் அமரர்கள் என்று ரெண்டு வகை இருக்கா பாருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த ரெண்டுங்கிறது எங்கே போனாலும் விடாது போல் இருக்கு, ஆனால் அங்கே இருக்கிறது வம்பு தும்பு இல்லாத ரெண்டு, இங்கே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் வம்பு வந்துடுறது ரெண்டுக்குள்ளே, இது வேறுபாடுன்னு வச்சுங்கோ. ஆண்டாள் போஷரத்தில் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவும், அங்கேயும் முனிவர்களும் யோகிகளும்னு கூறுகிறாள். அதில் ஒரு வகை பகவத் குணத்தை அனுபவிக்கிறவா, இன்னொரு வகை அவனுக்கு கைங்கரிய மரணம்னே இருக்கிறவா. நாமே திவ்யதேச யாத்திரைக்கு போவோம், ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறோம், பெருமானெல்லாம் சேவிப்போம். அப்போ அவருக்கு நன்னா நிற்போம், என்ன அழகாக இருக்கார், என்னமா இருக்குது, கோவில் இருக்குது, விதானம் நன்னா இருக்குது, கோபுரம் நன்னா இருக்குது, மண்டபம் நன்னா இருக்குது பார்ப்போம். இதே வேற சிலருக்கு இந்த போர்டை ஒழுங்காக எழுதலையே, இங்க நெல்லு கொட்டி வச்சிருக்கே, ஒழுங்கா கொட்டலாமே, நான் இந்த குப்பை வேணா எடுத்து போட்டுட்டோமா, கொஞ்சம் பெருக்கி முழுகி கோலம் போட்டு போயிட்டோமா, இதுலயே எண்ணம் போகும். இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு ஷாரார். இப்போ இந்த ரெண்டு பக்கமுமே உயர்ந்ததுதான். குணத்தை அனுபவிக்கிறவன் உயர்ந்தவன், கைங்கரத்தை பண்றவனும் உயர்ந்தவன் தான், ரெண்டு பேரும் உயர்ந்தவா. ஆனா இப்ப இந்த என் பணிங்கிற இந்த கோட்டி ஆரம்பிச்சிருக்கமே, இதுக்கு எது தெரியுமோ பயன்? கொஞ்சம் வித்தியாசம். இதைத்தான் நீங்க நன்னா இப்ப புரிஞ்சுக்கணும். இதை போல கேட்டே விட்டு போய்விட்டால், நான் இத்தப்படி ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டே இருக்கீள் அப்படின்னு கேட்டே முடிச்சுடுற கோட்டியா இது இருந்ததுன்னா வெறும் குணத்தோட நின்று போயிடும். ஆனா அதுக்காக இது தொடங்கப்படலை. என் பணி, இந்த கோட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், என் பணி. அப்ப நம்முடைய பணி என்ன? கைங்கரியம் பண்ண வேண்டும். கேட்டதோடு நிற்காமல் கேட்டதை கைங்கரியமா தொண்டு செய்தால்தான் அது பெருமானுக்கே சிறக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம சம்பிரதாயம் சமூகத்துக்கு தேவையே தொண்டு புரியறதுக்கு நிறைய பேர் வேணும். இருந்து அனுபவித்து நல்லா அழலாம், பகவான் என்னமா பண்ணிருக்காருங்கிறத நானும் அழறவன் தான். இருந்தாலும் அதை விட இப்ப அடியனுடைய பர்சனல், அடியன் எப்படிப்பட்டவன் கேட்டா கூட அனுபவிக்கிறத காட்டிலும் செய்யணுங்கிறதுல இருக்கிறவன். ஆனால் இந்த கோட்டியில இருக்கிறவ கொஞ்சம் அப்படி இருக்கிறவர்களாத்தான் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால கேட்கறதோட நிறுத்தி விடுறதுக்கு இந்த எண்பணி கோட்டி இல்லை. நாம செய்ய வேண்டும். ஆனா செய்ய போகிறோமா, என்ன செய்ய போகிறோங்கிறதே உங்களோட அடிக்கடி ஒரு பரிவர்த்தனம், ஒரு தொடர்பு, அடியன் கேட்கறதுக்கு உங்க பதில், இதெல்லாம் இருந்ததுன்னா தான் இந்த கோட்டியை நல்லா சிறப்பா நம்மால செய்ய முடியும். அதனாலே ஒரு ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு சில கேள்விகள் கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப போறோம். இப்போ ஒண்ணு இல்லை, உங்க பேர் என்ன, உங்க வயசு என்ன, ஆணா பெண்ணா, உங்க இமெயில் என்ன, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல கேட்க விருப்பமா, தமிழ்ல கேட்கறதுக்கு விருப்பமா, இல்லாத விட நீங்க குணநிஷ்டரா இல்ல தொண்டு புரியற நிஷ்டரா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். மூலியம் இந்த ரெஸ்பான்ஸை வாங்கினுட்டோம்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ற விஷயங்களையும் சரிப்படுத்தி கொள்வதற்கு முடியும். மேலும் இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புறா, வாலண்டியர்ஸ் வெறுமை செஞ்சிட முடியாது. இது அவாவா கார்த்தால 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி நேரம் வைக்கிறா. இன்னைக்கு இருக்கிற பிஸி லைஃபுக்குள்ள இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அது சரியான இடத்துக்கு தான் போய் சேர்றதா, இல்ல ஒருவேளை வாரத்துக்கு ஒரு நாள் கேட்பாளா இருக்கும், அப்படி இருக்கிறவளை வச்சுனுட்டா அப்ப அது எல்லாம் ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா. அதனால நாங்களும் கொஞ்சம் சரியா தெரிஞ்சுட்டு சரிப்படுத்திக்க வேண்டியிருக்கு. குணநிஷ்டர்களை காட்டிலும் கைங்கிற நிஷ்டர்களாய் நன்னா தொண்டு புரியணும்னு இருக்கக்கூடியவா இந்த என் பணியில நாம தான் இருக்க போறோம். இப்போ அதை கண்டிப்பா நீங்க இந்த தடவையாவது, போன தடவை கேட்கறச்சே 20,000 பேர்ல 3,500 பேர் தான் பதில் சொல்லியிருக்கா. இந்த தடவையாவது 20,000 பேர்ல 20,000 பேரும் அதற்கு பதில் சொன்னீர்களானால் தான் மேற்கொண்டு இதை நன்னா நடத்துறதுக்கு முடியும், உதவணும்னு கேட்டுக்கிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.